எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியலையே. இந்த மாதிரி நேரத்துல நீ இல்ல எனக்கு ஆறுதல் சொல்லணும்.
புரியாம பேசுறீங்க. என் இதயத்தில் விழுந்த இடியோட அதிர்ச்சி இன்னும் என்ன விட்டு போகல. என் கனவுகளும் கற்பனைகளும் பயங்கரமான பீகரம் மாறி என் வாழ்க்கையை பார்த்து கை கொட்டி
சிரிக்கிறேன். ஒரு கனவு ஏற்பட நான் இடம் கொடுக்க மாட்டேன். கொடுத்துட்டீங்க சார், நீங்க கொடுத்த இடத்துலதான் சித்ரா வந்து கூந்துட்டாரு. இனி யாரோட இங்க என்ன? நோ நோ, இனிமேதான் உங்க பொண்ணுக்கு இந்த வீட்டுல நிறைய வேலை இருக்கு. லதா என் பக்கத்துல இருந்தாதான் அவளுக்கு போட்டி அமர்ந்தவளை நான் போக வைக்க முடியும். போதும் சார், ஏதோ நான் செய்த புண்ணியம் நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாலே இந்த புயல் வீசிடுச்சு. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இப்படி ஆயிருந்தா என் பொண்ணோட கேது என்ன ஆகுறது?
மாமா மாமா, இந்த உச்சரிப்பையெல்லாம் வார்த்தை அளவுலதான் ரசிக்க முடியே தவிர வாழ்க்கையோட இணைச்சுக்க முடியலையே. கோபால்
இணைப்பேன், என் உயிரை கொடுத்தாவது லதாவை என் வாழ்க்கையோட இணைப்பேன்.
எல்லாம் வெறும் பேச்சு. ஏமா நிக்க
எனக்கு
நல்லா தெரியும் இந்த ரங்க யாரோ சித்ரா மாதிரி இருக்கிற ஒருத்தர் கூட்டிட்டு வந்து இப்படி எல்லாம் கலாட்டம் பண்றான். இந்த ரங்க யாரு, எதுக்காக இப்படி செய்யறான்னு எனக்கு புரியவே இல்லை. லதா மாமா, கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் என் கூட இருந்தீங்கன்னா இவ சித்ரா இல்லைங்கிறத நான் நிரூபிச்சு காட்டுறேன். கொஞ்ச நாள் பிளீஸ்.
அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்ச நாள் இருந்துட்டு போலாம்.
அதெல்லாம் சரிதான் கோபால், நீ சொல்றதை விட அவன் சொல்றதான் பொருத்தமா இருக்கு. அதுக்கான ப்ரூஃப் அவங்கிட்ட இருக்கு. ஆனா அந்த டெத் சர்டிபிகேட் தவிர வேற என்ன இருக்கு உங்ககிட்ட? மேலும் அந்த பிரேதத்தினுடைய அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியலன்னு எழுதியிருக்கு. அதுவும் எங்களுக்கு சாதகமா இருக்கு.
சாப்பிடலாமா?
அவரு வரட்டாப்பா.
எவரு? என்ன அக்கற? ஏமா நிச்சயதார்த்தம் நின்னாச்சு. இந்த வீட்டுக்கு யார் வரணுமோ அந்த உரிமை உள்ள பெண்ணும் வந்தாச்சு. இன்னும் பொட்டி பொடிக்க தூக்கின்னு போக வேண்டியதான். ஏன் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க?
யாரையா ஓட்டிக்கிட்டு இருக்கா? ஒட்ட வேண்டியவன் நானு. நீ ஒட்ட வந்திருக்கிற. இங்க இருந்து முதல்ல யாரு போறதுன்னு முடிவாக வேணா?
சரிதான் நிறுத்தியா? பெரிய ரோஷக்கார மாதிரிதான். வயசுக்கு வந்த பெண்ணை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எப்ப நிச்சயதார்த்தம் இல்லைன்னு முடிவாயிடுச்சோ? மரியாதை வெளியப்பட வேண்டியதா?
சும்மா நிறுத்த.
எனக்காக பெண்ணோட நல்வாழ்வு, உன் பெண்ணுக்கு நல்வாழ்வு வேணும்னா உடனே நீ இந்த இடத்தை விட்டு போயிடு.
என்னங்க மாப்பிள்ள அக்கிரமமா இருக்கு? போக வேண்டியவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இருக்க வேண்டியவங்க எல்லாம் போகணும் போல இருக்கு.
இவங்க இங்கதான் இருப்பாங்க. யாராவது இவங்க விஷயத்துல தலையிட்டா ஷூட் பண்ணிட்டு வச்சாக்குறேன். மாமா உட்காருங்க. லதா உட்காரு.
எங்களால எதுக்கு உங்களுக்கு வீண் சாமி?
இப்ப நான் சொல்றேன் உட்காருங்க. உட்காரியா இல்லையா?
ஏன் சித்தப்பா நிக்கிறீங்க? உட்காருங்க.
நீ இங்க வந்த?
அத்தா உங்களுக்கு ரொம்ப இஷ்டமான பால் பேணி நானே செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க.
எனக்கு இது பிடிக்கும்னு உனக்கு யார் சொன்னா?
எனக்கு யார் சொல்லணும்? நீங்க பால் பேணி தான் பிரியமா சாப்பிடுவீங்கன்னு உங்க அம்மாவுக்கு அடுத்தபடி எனக்கு தானே தெரியும்.
லதா
இல்லைங்க, இனிமே உங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு எனக்கு அருகதை இல்லை.
லதா ஐயா சிங்கப்பூருக்கு புக் பண்ணு. ஹலோ, எஸ் கோபால் தான் பேசுறேன், லைன் கொடுங்க. ஹலோ ஹலோ, நான் கோபால் பேசுறேன். யாரு? டாக்டர். நான் கோ ஹலோ 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 எக்ஸ்சேஞ்ச் மேனேஜர்.
என்ன மாப்பிள்ள இது? பழைய பேப்பரை கொண்டாந்து விலைக்கு போடுற மாதிரி நோட்டு கத்தையை கொண்டாந்து போடுறீங்க? ஓ, அந்த மீசக்காரனையும் குட்டியும் இந்த பணத்தை கொடுத்து விரட்டவா?
இல்லடா, சிங்கப்பூர்ல இருந்து புறப்பட்டு எந்த நோக்கத்தோட இங்க வந்தியோ அதை நிறைவேற்றிக்க.
புரியலையே மாப்பிள.
புரியல? செத்து போன உயிரோட இருக்கான்னு சொல்லி என்ன மிரட்டி பணம் பறிக்கத்தானே இந்த நாடகம் ஆடுறீங்க?
என்ன மாப்ள, பணத்து மேல அவ்வளவு பெரிய நினைக்கிறீங்க? சொத்து புறம் நான் எப்பவும் எழுதி வாங்கியிருப்பேன். நான் கொஞ்சம் பண்பாடு உள்ளது. எனக்கு சித்தாவுடைய வாழ்க்கை தான் பெருசு. ஆனா நீங்க பெரிய மனுஷன், பணத்தை எடுத்துக்கணும் சொல்லிட்டு எடுத்துக்கலன்னு உங்க கௌரவத்துக்கு கொஞ்சம் கம்மியாகவும் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கிறேன்.
ஏண்டா என்ன கொல்ற? நான் உனக்கு என்னடா கெடுதல் செஞ்சேன்? டேய், நீ யாருன்னே எனக்கு தெரியாதடா. உன்னை முன்ன பின்ன கூட நான் பார்த்தது இல்லையே. இதப்பா, என்னுடைய வெளி வாழ்க்கையை தான் நீ தெரிஞ்சு வச்சுட்டு இருக்க. எனக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. சத்தியமா சொல்றேன்டா, சித்ரா இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் நல்லாவே இருக்கிறேன். யாருடைய அழிவுனால என் வாழ்க்கை நிம்மதியா இருக்கோ அவ உயிரோட இருக்கான்னு சொல்லி ஏண்டா என் உயிரை வாங்குறேன். உனக்கு இருதயமே இல்லையடா.
மாப்பிள்ள, நீங்க அழுதாலும் சரி சிரிச்சாலும் சரி, நானும் சித்ராவும் உங்களை விட்டுட்டு ஒரு இன்ச்சு கூட நகர மாட்டோம்.
சிங்கப்பூருக்கு போட்ட கால் கட்டாயிருச்சு. ஏன் கோப்பா, அந்த டாக்டர் இங்கே வரவழைக்க முடியாதா?
ட்ரங்கால் கட்டாரோன்னு டெலிகிராம் கொடுத்தேன். அவர் டாக்டர்ஸ் கான்பரன்ஸ்க்காக வியன்னா போயிருக்காரு. எப்ப திரும்பி வருவார்னு சொல்ல முடியாதுன்னு பதில் டெலிகிராம் வந்துருச்சு.
என்னப்பா, ஒரு ஆதாரமும் கிடைக்க மாட்டேங்குது. சார்,
எஸ் கம் இன்.
ஃபயர் சார், இந்த ரங்க வீட்டுல பணத்தை தேடி திரும்பி வீட்டுல வேலைக்காரங்களுக்கு எல்லாம் பணத்தை கொடுத்து கலக்கத்திக்கலாம் சார்.
டேய், பிளாக்மெயில் பண்றதும் இல்லாம பணத்தை வேற ஏத்துற நீ?
ஐயோ, யார் சார் திருநங்க? மாப்பிள்ள கொடுத்தாரு, நான் வாங்கின.
ஏன் கோபால், நீயா இவனுக்கு பணம் கொடுத்த?
ஆமா,
அதுவும் கொஞ்சமாவா கொடுத்தாரு. ஆயிரம் ஆயிரமா கொண்டாந்து முன்னாலே கொட்டினாரு. ஏன் சித்ராவை கூட்டுட்டு நான் வீட்டை விட்டு வெளியே போகணுமா?
ஏன்பா அப்படியா?
உங்களுக்கு விஷயம் புரியாது. கட்ட பொண்டாட்டிய எதிர்க்க வச்சுக்கிட்டு இன்னொருத்தையோட காதல் பண்ண முடியுமா? அதுக்காக தானே மாப்பிள்ளை பணம் கொடுத்து என்ன அட்ஜஸ்ட் பண்ண நீ?
பயப்படு குமார், முதல்ல அவரை வெளியே போ சொல்லு.
நானே போறேன் சார்.
குமார், சித்ராவோட அண்ணன் ராஜு பைலட் ஆபீசரா இருக்கான். எனக்கும் சித்ராவுக்கும் கல்யாணம் நடந்தப்ப அவன் தான் சாட்சியா இருந்தான். சித்ரா இறந்து போனது அவருக்கு நல்லா தெரியும். அப்படின்னா அவர் இங்க வரவனையும் அவன் எங்க இருக்கிறான், எந்த ஊர்ல பிளை பண்ணிட்டு இருக்கானு கண்டுபிடிக்க முடியல. நானும் ரெண்டு நாளா முயற்சி பண்றேன். குமார், அவனை கண்டுபிடிக்கிற விஷயத்துல நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினா இந்த சிக்கலை எல்லாம் அறுத்தறிஞ்சிடுறேன்.
நிச்சயம் கோபால், நிச்சயம் உதவி செய்யறேன்.
தேங்க்யூ குமார், தேங்க்யூ. லதா, எனக்கு புரிஞ்சு போச்சு, உன் ஆசை நிறைவேறிடுச்சு போல இருக்கு. லதா, ஒவ்வொருத்தரும் தினமும் இங்க வந்து எப்ப இதாவுப்போம்னு நினைச்சு ஏங்குற இந்த ஆசை மரத்திலிருந்து இவ்வளவு சீக்கிரம் கல்லாவுத்தது நீ ஒருத்தி தான். உண்மையிலேயே நீ பாக்கியசாலி.
ஏன் கோபால், இதை அவுக்கணும்னா ஆசை நிறைவேறும் அப்படித்தானே?
ஆமா. ஏன்
நினைச்சது நிறைவேறலன்னா
துணிமுடிச்சனுடைய காலம் தொடரும்.
அப்பவும் நிறைவேறலன்னா?
லதா
கோபால், என் ஆசை நிறைவேறாது. அதனால்தான் இதை அவுத்துட்டேன். ஆமா, என்னை பொறுத்தவரை இந்த ஆசை மரம் பலன் கொடுக்கல. இல்லை இல்லை தவறு, நான் அப்படி சொல்லியிருக்கவே கூடாது. எத்தனையோ பேருடைய ஆசைகளை நிறைவேற்றி வச்ச இந்த மரத்துக்கு என்னால ஒரு களங்கம் உண்டாயிடுச்சு. முதல்ல நான் ஆசைப்பட்டதே தவறு, அதை விட பெரிய தவறு இந்த கல்ல மரத்துல கட்டினது. எனக்கெல்லாம் எதுக்கு ஆசை?
லதா, நீ என்ன சொல்ற புரியல?
கோபால், நான் உங்களை காதலிக்க போறேன்னு கனவுல கூட நினைக்கல. ஆனா காதலிச்சேன். நான் உங்களை காதலிச்சது பெருசில்லை, உங்க காதலுக்கு தகுதியா இருந்தேனே. அதை நினைச்சு நினைச்சுதான் நான் பெருமைப்பட்டுகிட்டு இருந்தேன். உங்களை கல்யாணம் செய்துக்கணுங்கிற ஆசை என் மனசுல உண்டாயிடுச்சு. அந்த ஆசை நிறைவேறணும்னு வேண்டிக்கிட்டுதான் இந்த கல்ல மரத்துல
கட்டினேன். என் மனசுலயும் ஆசை இருக்கக்கூடாதான்னு நீ அன்னைக்கு இதே இடத்துல சொன்னது இந்த ஆசைதானா?
இதை தவிர வேற எந்த ஆசையா இருக்க முடியும்? ஆண்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆசைகள் விதவிதமா இருக்கலாம், ஆனா ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில அவளுடைய மொத்த ஆசைகளும் மனசுக்கு பிடிச்ச ஒருவர் கணவர் அடையணுங்கிற ஒரே ஒரு ஆசைதானே. காதல் விஷயத்துல நான் நினைக்காதது நடந்துடுச்சு, ஆன கல்யாண விஷயத்துல நான் நினைச்சது நடக்கல.
நடக்கும்லதா, நடக்கும். என் வாழ்க்கையில எவ்வளவோ நடந்து போச்சு, இனிமே நடக்க வேண்டியது நான் உன்ன கல்யாணம் செய்துக்கணும். அது கண்டிப்பா நடக்கும். மறுபடி கல்ல மரத்துல கட்டலதா, எத்தனையோ ஜீவன்களுடைய மகிழ்ச்சியை பார்த்து அந்த ஆனந்தத்திலேயே வளர்ந்திருக்கிற இந்த ஆசை மரம் நிச்சயமா நம்முடைய கண்ணீரை பார்க்கவே பார்க்காது. மறுபடி கல்ல கட்டலதா?
இல்ல கோபால், ஏற்கனவே நீங்க கல்யாணம் செய்துகிட்ட ஒருத்தி உங்களை ஆட்சி செய்ய வந்ததுக்கு அப்புறம் இனி உங்களை ஆடியோ நான் ஆசைப்படலாமா?
அப்படின்னா இன்ன என் மேல உனக்கு நம்பிக்கை வரலையா?
பெரும் நம்பிக்கை. என் வேதனை பொழுதை விடிய வச்சிடுமா? என் வாழ்க்கையில எது இன்பம்னு நினைச்சேனோ அது எழுந்திரவின் போல இருக்கு. இன்னும் எதுக்காக நான் உங்க வீட்டுல இருக்கணும்? வேண்டாம், நான் இன்னைக்கே ஊருக்கு போறேன்.
எல்லாம் செஞ்சு சித்திரவதை செய்ய
பத்தா.
யார் நீ? இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? யார் சொல்லி கொடுத்தா சொல்லு சொல்லு.
என்னத்தான் இப்படி கேக்குறீங்க? எனக்கு புகழ் வாங்கி கொடுத்ததே இந்த பாட்டு தானே. நைட் கிளப்புக்கு வரவங்க எல்லாம் அடிக்கடி என்கிட்ட விரும்பி கேட்டதே இந்த பாட்டு தானே.
உங்களையும் சித்ராவையும் ஒன்னா சேர்த்து வச்சது இதே பாட்டு தானே மாப்பிள்ளா?
அத்தா
கெட் அவுட். என் கண் முன்னால போயிடு. இல்ல
கோபால், ஏன் கோபால் பேச மாட்டேங்கிறீங்க?
பேசுறதுக்கு என்ன இருக்கு? என் பேச்ச இங்க யாரு நம்புற? லதா, நீ உங்க அப்பா வீட்டை விட்டு போகலாம்.
என்ன எப்போ சொல்றீங்க?
ஆமா, நீ போய்த்தான் தீரணும்.
ஏன்? நான் உங்க சந்தோஷத்துக்கு இடைஞ்சலா இருக்கேனா?
இல்ல லதா, நீயும் என் கூட சேர்ந்து இந்த வீட்டுல கஷ்டப்படுறத நான் விரும்பல. என்னுடைய நஞ்சு போன நம்பிக்கைக்கும் தளர்ந்து போன தைரியத்துக்கு இனி நீ பலியாகாம யாரையாவது கல்யாணம் செய்துவிட்டு சுகமா இருக்கணும். அதுக்காகவே உன்னை போக சொல்றேன் லதா. என் வறண்ட வாழ்க்கையில மறுமலர்ச்சி உண்டாக்குன உன்னுடைய வனப்புக்கும் வாலிபத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். என் தூய்மையான காதலுக்கு இடம் கொடுத்த உன்னுடைய இதயத்துக்கு எனது பசுமையான நன்றிகள். போயிட்டு வா.
போயிட்டு வா. போன நான் திரும்பி வர முடியுமா? இந்த பாவி உங்களை விட்டு போனா மறுபடி என் வாழ்க்கையில உங்களை சந்திக்கவே முடியாது கோபா. எவ்வளவு சீக்கிரம் இதயத்துல காதல வளர்த்தீங்களோ அவ்வளவு சீக்கிரம் அதை அழைச்சிட்டு போயிட்டுவான்னு சொல்ல உங்களுக்கு எப்படிதான் மனசு வந்தது?
இறைவர் எனக்கு கொடுத்திருக்கிற இந்த மென்மையான இதயத்தோடையா ஒண்ணு நான் போன்னு சொல்றேன். இல்லம்மா இல்ல, இந்த வார்த்தையை சொல்றதுக்காக என் இதயத்தை நான் எவ்வளவு தூரம் கடிதமாக்கிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்கு புரியாது லதா, உனக்கு புரியாது. என் சுயநலத்துக்காக நான் ஒண்ணு நான் போக சொல்றேன்.
சுயநலமா?
ஆமா, நீ என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் உன்னை இழந்த ஏக்கத்துல உங்கூட ஆடி திரிஞ்ச கொஞ்ச நாள்ல ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் கோர்வையா நினைச்சு பார்த்து அதுலயாவது ஒரு அற்ப சந்தோஷத்தை அனுபவிக்கலாம்னு ஆசைப்படுறனே. அந்த சுயநலம் இனிமே நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே முடியாதுங்கிற நிலைமை ஏற்பட்டு போச்சுமா?
இல்ல கோபால், என்னை பத்தி நான் கவலைப்படலாம். உங்க வாழ்வு பாதுகாப்பே, உங்களுக்கு நிம்மதியை கொடுப்பேன்.
எனக்கு நிம்மதிக்கு நெடுந்தூரம் தான், நீ போயிடு.
இந்த நிலைமையில உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன் கோபால். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், உங்க பார்வையில் இருந்து என்னை ஒதுக்கிடாதீங்க, உங்க பாதத்தில இருந்து என்னை பிரிச்சிடாதீங்க. உங்களை காதலிச்சதுக்காக இந்த ஒரு உரிமையாவது எனக்கு கொடுங்க கோபால், கொடுங்க.
கோபால்,
குட் ஈவினிங் கோபால்.
குட் ஈவினிங்.
என்ன, ஏதாவது தகவல் கிடைச்சதா?
இல்ல, கிடைக்கணுங்கிற அவசியமும் இல்ல.
மனசு தளர விடாத.
பரம்பரையா சொல்ற பாட்டு
விரக்தியுடைய எல்லைக்கே போயிட்டா போல் இருக்கு. கோபால், அந்த பெண்ணுடைய கைரேகையை எப்படியாவது எடுத்துக் கொடுக்க முடியுமா? சிங்கப்பூர்ல இருந்து சித்ராவுடைய கைரேகையை வரவழைச்சு ரெண்டு ரேகையை ஒப்பிட்டு பார்த்தா உண்மையை கண்டுபிடிக்க முடியும்.
இது நடக்குமா?
நிச்சயம் நடக்கும். சித்ரா செத்து போனது உண்மைன்னா ரெண்டு ரேகைகளையும் பரிசோதிச்சு நிரூபிக்க முடியும்.
தேங்க்யூ குமார், தேங்க்யூ. ஏன் குமார், அந்த பிசாசோட கைரேகை எடுக்கிற வேலையை நீயே கவனிச்சாயிட்டா?
நோனோ, என் மேல ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டாலும் ராத்திரியோட ராத்திரியை ரெண்டு பேரும் ஓடிப்படுவாங்க.
போய் தொலைட்டுமே.
அப்படி இல்ல கோபால், குற்றவாளி தப்பிச்சு போக அனுமதிக்க கூடாது. நிச்சயம் அவங்களை தண்டிச்சே ஆகணும், அதுதான் நீதி.
ஏன் அவகிட்ட இருந்து கைரேகையை வாங்குறதுக்கு நான் அவளை எப்படி நெருங்கிறது?
உன்னை தன்னுடைய வலையில சிக்க வைக்க அவ எப்படி நடிக்கிறாளோ அதே மாதிரி அவளை உன்னுடைய பிடியில சிக்க வைக்க நீயும் நடிக்கணும். கோபால், கைரேக கவனம் ஞாபகம் இருக்கட்டும்.
சித்ரா,
அத்தா.
சித்ரா, இன்னொரு மலர் மேல ஏற்பட்ட மோகத்தினால உன் மனம் மோக முடியாத நம்பிட்டேன். என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு.
அப்படி சொல்லாதீங்க. வெறுத்தாலும் விரட்டினாலும் நீங்க என் கணவர், நான் உங்க மனைவி. அந்த உறவு ஒத்து போயிடுமா? இந்தாங்க பால் சாப்பிடுங்க.
அதுக்கு என்ன அவசரம்? நான் அப்புறம் சாப்பிடுறேன். நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ.
இல்ல, நான் போயிட்டா நீங்க சாப்பிடாம
தூங்கிடுவீங்க. கண்டிப்பா சாப்பிடுறேன். நீ போய் ரெஸ்ட்
எடுத்து சாப்பிடுங்களேன்.
அப்புறம் சாப்பிடுறேன். பொருள் சாப்பிடாம
கண்டிப்பா சாப்பிடுங்க.
ஓகே ஓகே ஓகே.
முன்னாடி
என்ன செய்வேன்?
சொல்லுங்க.
ராஜு, என் மனைவி சித்ரா என்ன ஆனா சொல்லு.
சித்ரா?
என் மனைவி உன் தங்க என்ன ஆனா சொல்லு. அவ கதை எப்ப முடிஞ்சு போச்சா?
துபாமா சொல்றா,
என் தங்க சித்ரா ரயில விழுந்து உயிரை போக்கிக்கிட்டாங்க. ராஜு சொன்னது கேட்டீங்களா? கேட்டீங்களா? தாத்தா, நான் சொன்னது இப்போ அது நம்புறியா? இப்போ அது நம்புறியா? தங்கச்சி,
அண்ணா,
தங்கச்சி,
அண்ணா,
சித்ரா, நீ இன்னும் உயிரோட இருக்கிறியா?
ராஜு,
அட பாவி, என் தங்கச்சி உயிரோட மறைச்சு வச்சுட்டு அவ செத்து போயிட்டதாக பொய்ய சொல்லி எல்லாத்தையும் ஏமாத்திக்கிட்டா இருக்க.
ராஜு,
ராஜு, நல்ல சமயத்துல கதையை மாத்தி விடாதரா? எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு ஆதாரத்தை அழிச்சு என்ன அதோட பாதாளத்துல ஒட்டிடாதரா? ஞாபகம் இருக்காடா, சித்ரா முதுகுல ஒரு பெரிய கட்டி வந்தது, ஆபரேஷன் செய்ததுனால ஒரு பெரிய தழும்பு முதுகுல இருக்குது, உனக்கு ஞாபகம் இருக்கா?
ஆமா.
எங்க அந்த தழும்ப காட்ட சொல்லி பாக்கலாம்.
ஐயோ, என்னங்க இது? வேண்டாங்க, வேண்டாம்.
மாப்பிள்ள வேணாம், வேணாம். குடும்ப பெண்ணு நாலு பேருக்கு மத்தியில் வச்சுக்கிட்டது மாதிரிலாம் செய்யக்கூடாது. வேணாம், சமாளிக்காதீங்க. ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன ஏமாத்தவா பாக்குறீங்க? நடக்காது. லதா மாமா பாருங்க, இவ முதுகுல நிச்சயமா அந்த தழும்பு இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. எங்க எங்க முகம், குரல், உருவம், உயரம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கலாம், ஆனா ரேகை ரேகை ஒரே மாதிரி இருக்க முடியாது, இருக்கவே முடியாது. குமார் சொல்லு, உண்மை சொல்லு. இந்த பேருக்கு எங்க இருந்து வரட்டு சொல்லு.
மிஸ்டர் கோபால், ஐ எம் சாரி, ரெண்டு ரேகையும் ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, ரெண்டு ரேகையும் ஒரே மாதிரி தான் இருக்கு.
விளையாடுறியா? விளையாடுறியா? ரெண்டு ரேகையும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? நீ காரணம் உண்டாக்குற ஒண்ணு நீ போய் சொல்லணும், இல்ல ரங்கனுடைய வலையில நீ வீழ்ந்திருக்கணும்.
கோபால், என்ன இது? போலீஸ் இன்ஸ்பெக்டர், பொறுப்புள்ள அதிகாரி, அவர் சொல்றாரு ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்குன்னு, அதை நீங்க மறக்கறீங்க. சேச்சே, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்ல. இவங்க உங்க மனைவி சித்ராதான், அதனால்தான் ரெண்டு ரேகை ஒரே மாதிரி இருக்கு.
இவதான் என்னுடைய மனைவின்னு நீயும் நம்பிட்டியா? உனக்கு கூட என் மேல நம்பிக்கை இல்லையா?
சித்ராவை நான் தான் கொலை செய்தேன். இந்த கைதான் அவளை அடிச்சது. இந்த கண் தான் அவளுடைய பிரேதத்தை பார்த்தது. அதிர்ச்சியா இருக்கா, ஆச்சரியமா இருக்கா, திகைப்பை கொடுக்குதா இல்ல திடுக்கிட வைக்குதா? லதா, ரயில்வே கேட்ல உங்ககிட்ட சொன்ன என்னுடைய கடந்த கால கதைய நான் அறகுறையா தான் முடிச்சேன். ஆமா, அறகுறையா தான் முடிச்சேன். ஏன் தெரியுமா? என் குடும்ப விளக்கு ஏற்றி வைக்க போற ஒருத்திக்கு நான் கொலைகாரேன்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. இதோ அதனுடைய தொடர்ச்சி. கேளு, எல்லாரும் கேளுங்க. வீட்டை விட்டு போற சித்ராவை நான் வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி கூப்பிட, அவ மறுத்து என்ன கேவலமா பேச, ஆத்திரம் தாங்காம நான் அவளை அடிக்க, அவ கீழே விழுந்தான்னு சொன்னதா இல்லையா? அதுக்கப்புறம் அவளுக்கும் எனக்கும் இருந்த தொடர்பு அறிந்து விட்டது என்று நான் போய்கொண்டிருந்தேன். அப்போது சித்ராவுக்கு இருதய பலவீனம், ஒரு சிறு அதிர்ச்சி ஏற்பட்டால் கூட அவளுடைய உயிருக்கே ஆபத்தாக முடியும் என்று என் பிறந்த நாள் விழாவில் டாக்டர் சொன்னாரே, அது என் நினைவுக்கு வந்தது. உடனே காரை திருப்பினேன். என்னதான் இருந்தாலும் அவள் என் மனைவி அல்லவா, எப்படியாவது அவளை சமாதானப்படுத்தி மீண்டும் வீட்டுக்கே அழைத்து போய்விடலாம் என்ற ஆசையோடு அந்த இடத்திற்கு விரைந்தேன். அதுதான் என் இறுதி முயற்சி என்றும் தீர்மானித்துக் கொண்டேன். ஆனால் அவள் கார் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தது. சித்ரா இவ்வளவு நேரம் இங்கு என்ன செய்கிறாள் என்று பார்ப்பதற்காக ஓடினேன். அங்கு நான் கண்ட காட்சி, சித்ரா அதே இடத்தில் விழுந்து கிடந்தாள். அவள் கையை பிடித்தேன், அது துவண்டு விழுந்து விட்டது. சந்தேகப்பட்ட நான் அவள் அருகில் உட்கார்ந்து மூச்சை பரிசோதனை செய்தேன். ஐயோ, நான் நினைத்தது சரியாகிவிட்டது. சித்ரா, சித்ரா இறந்து விட்டாள், இறந்து விட்டாள். இந்த கைதானே அவளை அடித்தது, இந்த கைதானே அவளை அடித்தது. ஐயோ, அவள் இவ்வளவு பலகீனம் உள்ளவளாக இருப்பாள் என்று நான் நினைக்கவே இல்லை. கடவுளே, நான் என்ன செய்வேன்? இப்போது எங்கு செல்வேன்? ஒன்றுமே புரியாத நிலையில் அவளுடைய பிரேதத்தை என் தோளிலே தூக்கிக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டேன். எந்த காரில் மனக்கோலத்துடன் சித்ராவின் அருகில் அமர்ந்து ஊர்வலம் வந்தேனோ அதே காரில் அவளை பிணக்கோலத்தில் வைப்பேன் என்று நான் கனவு கூட காணவில்லை. அதிர்ச்சிக்கும் அச்சத்துக்கும் இடையில் நான் துடித்தேன். என் உள்ளம் பதறியது, உடல் நடுங்கியது. யாரும் பார்ப்பதற்கு முன்னால் இந்த இடத்தை விட்டே போய்விட வேண்டும் என்று தீர்மானித்தேன். சரி, நடப்பது நடக்கட்டும். சித்ராவின் பிரேதத்தை போலீசில் ஒப்படைத்து விடுவோம் என்று முடிவுக்கு வந்தேன். வழியில் ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது.
கோபால், எங்கே போகிறாய்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா? பைத்தியக்காரா, உனக்கும் உன் மனைவிக்கும் இருந்த மனவருத்தம் எல்லோருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போது அவள் எதிர்பாராத விதமாக இறந்து விட்டாள் என்று சொன்னால் போலீசார் நம்புவார்களா? யார்தான் நம்புவார்கள்? வேண்டுமென்றே அவளை நீ கொலை செய்து விட்டதாகத்தானே முடிவு கட்டுவார்கள். இப்படி ஒரு புது எண்ணம் என் போக்கை மாற்றியது. குடும்ப கௌரவம், கொலைகாரன் என்ற பழிச்சொல், கோர்ட், தூக்கு தண்டனை, இதையெல்லாம் நினைத்தபடி சித்ராவின் பிரேதத்துடன் காரில் ஒரு சிலையாக உட்கார்ந்திருந்தேன். அப்போது தூரத்தில் ரயில் வரும் சப்தம் கேட்டது. அதே சமயம் என் மனதில் ஒரு மின்னல் தோன்றி மறைந்தது. சித்ராவின் பிரேதத்தை தண்டவாளத்துக்கு இடையில் போட்டு அவள் தற்கொலை செய்து கொண்டதாக உலகத்தை நம்ப வைத்து விட்டால், அவள் தற்கொலை செய்து கொண்டதாக உலகத்தை நம்ப வைத்து விட்டால், அவள் தற்கொலை செய்து கொண்டதாக உலகத்தை நம்ப வைத்து விட்டால்.
ரயில் நெருங்கிக் கொண்டிருந்தது. பிரேதத்தை கண்டவாளத்துக்கு குறுக்கே வைத்துவிட்டு வந்துவிட்டேன். ரயில் சக்கரங்கள் சித்ராவின் பிரேதத்தை சிதைக்க அந்த கோர காட்சியை. ஆனா ஒண்ணு மட்டும் உறுதி, தம்போட்டோ இல்ல திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டோ அவளை கொலை செய்யணுங்கிற எண்ணத்தோட நான் அவளை கொல்லல. அவ பேசினது என்னால ஆத்திரம் அவமான தாங்க முடியாம அடிச்ச, அது ஒரே அடி. எனக்கு நல்லா தெரியும் அந்த அடியினால அவன் நிச்சயமா செத்திருக்கவே முடியாது. கீழே விழுந்த அதிர்ச்சியினால அவன் ஹிருதயம் மேலும் பலகீனப்பட்டு அதனால தான் செத்திருக்க முடியும். இதுதான் நடந்தது. இப்ப நான் சொன்னது அத்தனையும் உண்மை. என் தாய் மேல ஆணையா அத்தனையும் உண்மை. ராஜு,
ராஜு பைலட் ஆபீசர் இப்ப சொல்றா அவன் தங்கச்சியா?
இல்ல
இல்ல, நேரங்கா பிளாக் மெயில இப்ப சொல்லு. அவன் உங்க அண்ணன் பொண்ணா? இல்ல இல்ல, பேரே இப்ப சொல்லு. நீ உண்மையிலேயே சித்ராவா?
இல்ல
இல்ல இல்ல இல்ல. என் கண்ணை புரிஞ்சுதா? இப்போவாவது என் மேல உனக்கு நம்பிக்கை வந்துச்சா? குமார் ஏன் நிக்கிற? இந்த துரோகிகளை உடனே அரெஸ்ட் பண்ணு. கமான், அரெஸ்ட் பண்ணு.
இன்ஸ்பெக்டர், கோபாலுடைய வாக்குமூலத்தை பதிவு செஞ்சுகிட்டீங்க இல்ல? அவரை அரெஸ்ட் பண்ணு.
என்னை அரெஸ்ட் பண்ண சொல்றேன். ஐயா, என்ன அரெஸ்ட் பண்ண சொல்றேன்?
ஆமா, அது என்னுடைய கடமை.
நான் மலையா போலீஸ் துப்பரி மிலாக்காவை சேர்ந்தவள். என் தந்தையாக நடித்த ராமதுரை எனக்கு மேலதிகாரி. ரங்கனாக நடித்தவர் சென்னை போலீஸ் துப்பரி மிலாக்காவை சேர்ந்தவர். உங்கள் மனைவி சித்ராவை போலவே இருந்த சரசாவை எங்கள் காரியத்திற்கு பயன்படுத்திக் கொண்டோம்.
ஆமா மிஸ்டர் கோபால், தன் தங்கை தற்கொலை செய்து கொண்டிருக்க முடியாது என்று சந்தேகப்பட்டு உங்கள் மைத்துனர் ராஜு புகார் செய்ததின் காரணமாக மலையா போலீசார்கள் உங்களை பின்தொடர்ந்து இந்தியாவிற்கு வந்தார்கள். சென்னை துப்பரியும் இலாக்காவைச் சேர்ந்த நாங்களும் அவர்களுக்கு உதவி செய்து வந்தோம். இந்த கொலை வழக்கில் உங்கள் வாக்குமூலத்தை தவிர எங்களுக்கு வேறு எந்த ஆதாரமுமே கிடையாது. உங்கள் வாயால் அந்த வாக்குமூலத்தை வரவழைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த நாடகம் ஆடினோம்.
என்ன அருமையான நாடகம்! எவ்வளவு அலங்காரமான அமைப்பு! என்ன அழகான நடிப்பு!
உன்னை மனைவியை அடையணுங்கிறதுக்காகத்தானே என் ரகசியங்களை எல்லாம் என்ன மறந்து வெளியிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு நான் சொன்ன உண்மைகள் என் வாழ்க்கைக்கே ஒல வச்சிடுச்சு. உன் உதவியால் வாழ்க்கை வானத்திலே புதிய பறவையா வட்டமிட நினைச்சேனே. லதா, என்னை கைது செய்ய நீ வேற எந்த வேஷத்தையாவது போட்டிருக்க கூடாதா? பரிதாபத்திற்குரிய என் வாழ்க்கையில படையெடுக்க உன் கைக்கு கிடைச்சது காதலுங்கிற அந்த புனிதமான மலர் தானா? அதை வச்சா நீ என்ன வீட்டிட்ட? ஐயோ, சொல்லடா. ஆசை மரத்துல கல்ல கட்டினது, என் கூட ஆடி பாடினது, அத்தனையும் நடிப்பா? சொல்லலடா, நடிப்பா?
ஆமா கோபால், நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். கடமைக்காக ஆரம்பத்தில் கொஞ்சம் நடிக்கவும் செய்தேன். ஆனா தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு. எவ்வளவோ முயற்சி செய்து என்னால நடிக்கவே முடியல. ஆனாலும் என் கடமையை நான் நிறைவேற்றிட்டேன். இப்போ சொல்றேன் கோபால், என் உள்ளத்தில் உங்களை தவிர வேற யாருக்குமே இடம் கிடையாது. நீங்க எப்ப வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, உங்களுக்காகவே என் வாழ்நாள் எல்லாம் காத்திருப்பேன் கோபால், என் வாழ்நாள் எல்லாம்.
பெண்மையே, நீ வாழ். உள்ளமே, உனக்கு என் நன்றி. போய் வருகிறேன் வருகிறேன்.